நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் லோகா சந்திரகுமார்.
வணக்கம் சஞ்சய்.
நீங்கள் ஆஸ்திரேலியாவிற்கு எந்த வருடம் வந்தீர்கள், என்ன சூழ்நிலையில் வந்தீர்கள், அந்த பின்னணி பற்றிய விவரங்களை நேர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
நாங்கள் 87 வந்த நாங்கள் குடும்பத்தோட நாங்கள் திருப்பி இலங்கைக்கு போகலாமல் இருந்த சூழ்நிலையில இங்க வாரத்துக்கு ஒரு வாய்ப்பு கழிச்சு நாங்கள் குடும்பமா இங்க வந்து செட்டில் பண்ணாங்கள் மெல்பர்ன்ல. எனக்கு அப்போ 10 வயசு வந்து நான் இங்கதான் படிச்சு இங்கதான் தலைவாசலகத்துக்கு போய் எல்லாம் இங்கதான் செய்யறாங்க.
அப்பொழுது நீங்கள் இங்கு வரும்பொழுது அகதிகளை மற்றவர்கள் எப்படி வரவேற்றார்கள்?
அப்ப எங்களுக்கு உண்மையா இருந்த தமிழ் மக்களின் தொகை குறைவு, இன்னொரு கம்யூனிட்டியாவுடைய தெரிய வந்து எங்களுக்கு எங்களை உள்வாங்கி எங்களுக்கு உதவி செய்ய ஆக்கள் இருந்தோம். மற்றது உண்மையா ஆஸ்திரேலிய நாடும் அப்ப முந்தைய ஒரு வேற நோக்கத்தோட இருந்தது. அப்ப அரசாங்கமும் அகதிகளை வரவேற்கிறது, மற்ற 83 கலவரத்துக்கு பிறகு தமிழாக்களுக்கும் எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் விசா கடற்கரையும் உண்டாக்கி வரவேற்பது மரியாதையை கொடுத்துதான் எங்களை வரவேற்கிறேன்.
ஆஸ்திரேலியர்களிடையே உங்களுக்காக ஒரு தனி விசா உருவாக்கியது என்பது வரலாறு, ஆனால் மற்றைய தமிழர் அல்லாத ஆஸ்திரேலியர்கள் எப்படி உங்களை வரவேற்றார்கள் என்றுதான் கேள்வி.
உண்மையா வரவேற்பது எங்களுக்கு அப்ப எனக்கு வாய்ப்பும் குறைவு தானே. ஏன்னா எனக்கு உண்மையா அந்த வித்தியாசம் வந்து நான் பெருசா தெரியல. நாங்கள் வளர்ந்ததும் நார்த் மெல்பர்ன் யூனிவர்சிட்டியிடம் தான். அப்ப அங்கே எனக்கு வர வர நாட்டு மந்தாக்கள் கணக்கு இருந்தது. அப்ப நாங்களும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து அப்ப வீட்டமீஸ் ஆக்கள் அவங்களும் அப்படி வந்திருந்தாக்கள் இருந்தது. அவங்களுக்கு எனக்கு வித்தியாசமா தெரியல. உண்மை அந்த அகதிகளுக்கு இப்ப இருக்க சூழ்நிலை இல்ல. அகதிகளா வந்த ஆக்களுக்கு ஒரு அந்த ஸ்டிக்மா இருக்கிறது அப்ப இருக்கல.
அதை சற்று விரிவாக கூறுங்களேன், அதை எப்படி பார்க்கிறீர்கள்? அந்த ஸ்டிக்மா, அந்த மாறுபட்ட பார்வை என்பது எப்படி வெளிப்படுகிறது?
இப்ப பாத்தீங்கன்னா ஜான் ஹாவர்ட் நேரம் தொடக்கம் சுழநோபூர் அந்த அந்த இட்டுலாம் பிறகு உண்மையா அகதியில் இங்க வாருது, எங்க நாட்டுக்கு ஒரு ஆபத்து, அகதியில் இங்க வந்து வேலை அடிக்கணும், அகதியில் தீவிரவாதம் கொண்டு வரையணும், அப்படியான கதை தான் இங்க ஆஸ்திரேலியா இருக்கு. கரப்போ ஒரு 10 மேல அந்த சூழ்நிலை தான் எங்க மக்கள் இப்போ வந்திருக்கணும் ஒன்றுக்குள்ள. அப்ப உண்மையான கிறிஸ்துமஸ் ஐலண்ட் அதெல்லாம் சரியா முந்தி நாங்களாம் வரைக்கும் அதெல்லாம் சரியான ஒரு ஒரு சின்ன இதாதான் இருந்தது. இப்ப இந்த மக்களோட கஷ்டமா இதை வந்து எல்லாருக்கும் தெரியும், தெரியும். அதனால உண்மையா ஒரு வெரி பியூனிட்டிவ் ரெஜிம்க்குலாம் இப்ப இந்த ஆக்கள் வரையணும் நாட்டுக்கு வாராக்கள்.
சரி, அது மற்றவர்கள் பார்வையில் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் தமிழர்களிடையேயும் அந்த பார்வை இருக்கிறது என்று அண்மையில் புகழிடம் வந்தவர்கள் சொல்கிறார்களே, அதை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா?
நாங்க முந்தி வந்தாக்கள் 1990s வந்தாக்கள் வேற, பிரச்சனை முடிஞ்ச அப்புறம் வந்தாக்களும் வேற. மற்றது எங்க சமுதாயமே இப்ப முந்தி என்றா உங்களுக்கு இந்த போராட்டம் தமிழ் கழகம் அதெல்லாம் ஒற்றுமையா கொஞ்சம் வச்சிருந்ததாக்களை. அதனால நாங்கள் ஒரு கம்யூனிட்டியா கூட ஃபங்க்ஷன் பண்ணாங்க. இப்ப பார்க்க பார்க்க பிரிஞ்சு சில பேர் கணக்கு நல்ல வேலை செய்யணும் தான். ஆனா தமிழ் மக்கள் பிரவார அறிவுக்கு உதவி செய்யறது என்றா உண்மையா அதை நான் கூட செய்திருக்கலாம் தான் நாங்கள் சொன்னேன்.
உங்களை பற்றி நான் நேர்காணல் முதல் சில ஆராய்ச்சி செய்த போது நீங்கள் செய்கின்ற பணி வித்தியாசமாக இருக்கு, அதை பற்றி நேர்களுக்கு சொல்லுங்களேன்.
நான் அரசாங்கத்துல வேலை செய்கிறேன், வேற வேற டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்திருக்கிறேன். இப்ப நான் பிளானிங் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறேன் அரசாங்கத்துல, மற்றபடி ஃபெடரல் கவர்மெண்ட்ல வேலை செய்திருக்கிறேன், விக்டோரியா ஸ்டேட் கவர்னர் வேலை செய்திருக்கிறேன்.
பொதுவாகவே தங்களது பிள்ளைகள் வைத்தியராக வேண்டும் அல்லது ஒரு பொறியாளராக வர வேண்டும், இல்லை என்றால் அக்கவுண்டண்டாக வர வேண்டும் என்றுதான் பெற்றோர் ஊக்குவிப்பார்கள். இப்படி ஒரு அரச அமைப்பில் பப்ளிக் பாலிசியில் கடமையாற்ற வேண்டும் என்ற சிந்தனை உங்களுக்கு உங்கள் பெற்றோரிடமிருந்து வந்ததா அல்லது உங்களிடமிருந்து உதித்ததா, எப்படி வந்தது?
பெற்றோர் சப்போர்ட் பண்ணாரு. மற்ற நாங்கள் வளர்ந்த சூழ்நிலையும் அப்ப போராட்டம் அரசியல் அதுக்குள்ள ஒரு 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 படைய வந்த ஒரு 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 ஊக்கம் எங்களை இருந்தது. அப்ப எப்படி எப்படி நாங்கள் அந்த நாட்டுக்கு எப்படி சேவை செய்யலாமன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். அந்த அரசியலுக்குள்ள அந்த பப்ளிக் பாலிசிக்குள்ள ஒரு ஒரு வாய்ப்பு இருக்குமென்று தான் நான் அந்த நோக்கத்தை போனாங்க. ஒரு நாளங்களை எங்கள நாட்டில் நாங்கள் வேலை செய்யலாம்ன்ற ஒரு நோக்கத்தை தான் நான் உடனே போந்தேன். சண்டைக்கு பிறகு இப்போ இங்கே இருக்கிறேன். அதனால இந்த உண்மையா எனக்கு எங்கிற போராட்டம் தான் இந்த இதுக்குள்ள கொண்டு வந்தது.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் அகதிகள் வாரம் ஜூன் 14 நாள் முதல் ஜூன் 20 நாள் வரை இந்த வருடம் அவதானிக்கப்படும் அகதிகள் வாரம் குறித்த நிகழ்ச்சியில் ஆஸ்திரேலியாவிற்கு புகலிடம் கோரி வந்த இருவரின் கதைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது தவிர உங்களை பற்றி தேடும் பொழுது நீங்கள் சில நூல்களை எழுதியிருக்கிறீர்கள் அல்லது ஆசிரியராக இருக்கிறீர்கள் அல்லது உங்கள் பெயரை அவர்களது நூல்களிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஜேம்ஸ் பட்டன் என்பவர் ஸ்பீச்லெஸ் என்ற நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல் பிலாசபீஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் என்ற நூலில் கூட உங்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது எதை காட்டுகிறது? ஒரு அகதியாக வந்து சாதித்ததற்கு எவையெல்லாம் உங்களுக்கு உந்துதலாக அமைந்தது என்று கூறுங்களேன்.
எங்களுக்குமே நான் கொடுத்து வச்சினாங்கள் அதே வந்தாலும் எங்களை அம்மா அப்பா படித்தாக்கள் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்தது. எங்களுக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது நாங்கள் இங்கே வந்து, அதனால தான் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. நான் இப்போ ரோட்டில் போய்க்க யோசிக்கிறேன்னா இந்த ஊபர் ஓடுறவரோ ஊபர் டெலிவரி சைக்கிள் ஓடுற ஆக்களோ எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சபடியா வாய்ப்பு கிடைச்சபடியா இப்ப நாங்கள் இருக்கிறோம். அது நான் செய்தது சொல்றதுக்கு அங்கே தெரிய சொன்னும் இல்லை. எங்களுக்கு வாய்ப்பு தந்தாக்கள் குடும்பமும் மற்றவர்கள் சமுதாயம் ஒரு தமிழ் கம்யூனிட்டியில இருந்ததால எங்களுக்கு எனக்கும் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாவிச்சு இப்ப நல்ல விதத்துல இருக்கிறோம்.
மிக்க நன்றி லோகா சந்திரகுமார். உங்களது அனுபவத்திலிருந்து புதிதாக இங்கு அகதிகளாக வந்திருப்பவர்களுக்கு நீங்கள் கூறக்கூடிய அறிவுரை என்ன?
நன்றி சஞ்சய். இப்போ ஆறாக்கும் உண்மையா ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு தான் வரையினம். அதே உண்மையா தங்களை ரெசிலியன்ஸை காட்டிருக்கேன். எங்களுக்கு சண்டை முடிஞ்சு வந்த சனத்துக்கு இவ்வளோ கஷ்டத்துக்குள்ள வந்து இப்போ எங்களுக்கு கிளம்பே நல்லா இருக்கிறோம். இருந்தாலும் நாங்கள் எங்களை எங்களை கம்யூனிட்டிக்குள்ள பார்க்க வரும் சில பேர் உண்மையாக கஷ்டப்படுகிறோம். சில சில இதை நாங்கள் வெளியாக கலைக்கிற இல்லை கலைக்கிற குறைவு எங்களுக்கு கம்யூனிட்டியில் இருக்கிற பிரச்சனையில அதான் கொஞ்சம் எல்லாரும் வாராக்கள் மட்டும் இல்லை இங்கே இருக்கிற ஆக்களும் எப்படி நாங்கள் ஒரு தமிழ் கம்யூனிட்டி வித்தின் ஆஸ்திரேலியா எப்படி நாங்கள் எங்கிற ஆக்களுக்கு உதவி பண்ணலாம் என்று சிந்திக்க வரும்.
மிக்க நன்றி லோகச்சந்திரகுமார்.
நன்றி, வணக்கம்.
வணக்கம். வணக்கம் ரமேசன் வேதாபரணம்.
வணக்கம். வணக்கம்.
நீங்கள் அகதியாக ஆஸ்திரேலியா வந்திருக்கிறீர்கள். எப்பொழுது வந்தீர்கள், எப்படி வந்தீர்கள், உங்களது பயணத்தை நேயர்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன்.
நாங்கள் 2002 9 மாதம் 10 தேதி ஆஸ்திரேலியா வந்தடைந்தோம். 18 நாள் கடல் பயணம் ஊடாக படகில் எங்களோடு சேர்த்து ஒரு 56 பேர் மொத்தமாக வந்து நாங்கள் ஆஸ்திரேலியாவின் கொக்கோஸ் தீவை வந்தடைஞ்சோம். கொக்கோஸ் தீவுல இருந்து எங்களை கிறிஸ்துமஸ் தீவுக்கு கொண்டு வந்து அப்புறம் பிரிஸ்பன் விக்கம் பாயிண்ட் கேம்ப்ல கொண்டு வந்து ஒரு மொத்தமாக ஒரு 6 மாதம் நாங்கள் கேம்ப்ல இருந்து அப்புறம் எங்களை வெளியில விட்டாங்க பிரிச்சிங் விசாவில.
இப்ப என்ன விசாவில் என்ன செய்து கொண்டிருக்கீர்கள்?
நாங்களும் வந்த உடனே எல்லாம் சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாறி 5 விசா 3 விசான்ற நிலைமை தானே இப்ப கொடுத்துருக்குறாங்க. அதனால இப்ப எனக்கு வந்து 5 விசா கொடுத்துருக்குறாங்க. முதல்ல எங்களுக்கு வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லித்தான் ஒரு 6 மாதம் விட்டாங்க. அப்புறம் பிரிச்சிங் விசா கொடுத்து விட்டாங்க. அப்புறம் அந்த விசாரணைகள் முடிச்சு 5 விசா தந்து எங்களை விட்டுருக்கலாம். இப்ப நாங்கள் அந்த 5 விசாவுக்கு அப்புறம் தான் நாங்க இங்க வேலை என்ற உடனே செய்ய வழிக்கிட்டதாங்க. வேற வேற வேலை செய்ய இப்ப சந்தோஷம் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் சொல்லி ஒரு உணவகம் இங்க நடத்திட்டு இருக்கிறேன்.
அந்த உணவகத்திலே எத்தனை ஆசனங்கள், அதுல எத்தனை பேர் கடமையாற்றுகிறார் ரமேசன்?
40 பேர் உட்கார்ந்துருக்கலாம், 8 பேர் வேலை செய்யறாங்க.
COVID-19 தொற்று காலத்திலே உங்களது உணவகம் எப்படி செயல்படுகிறது ரமேசன்?
இல்ல, கோவிட் தொற்று காலத்துல எங்களுக்கு சரியான வியாபாரம் இல்லை. அதால வந்து எங்களுக்கு அதிகமா டைனின்ற படியால இப்ப டேக்அவே நடத்துறவங்க அதை நடத்திட்டு இருந்தாங்க. நாங்க நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையில நாங்க முழுமையா 2 மாதம் பூட்டி இருந்தாங்க. இப்ப அரசாங்கம் திருப்பி அந்த டைனின் பண்ணலாம்னு சொல்லி பண்ணும்போதுதான் நாங்கள் திருப்பி திறந்தோம். இப்ப திறந்து ஒரு 2 தான் பூர்த்தி அடையுது திருப்பி ரீஓபன் பண்ணி.
இது அகதிகள் வாரம். அகதிகள் என்றாலே சிலர் ஏளனமாக பார்க்கிறார்கள் என்று சொல்லி சில அகதிகள் எங்களிடம் கூறியிருக்கிறார்கள். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இவர்கள் ஏளனமாக பார்ப்பது உங்களை எப்படி பாதித்திருக்கிறது?
இல்ல இங்க அதிகமா நானுமே என் கண்கூடா பாத்துருக்கிறேன். எப்படி ஒண்ணு சொன்னா படகுல வந்தாக்குல ஒரு ஏளனமா பாக்குறது, அது ஏளனமா பாக்குறது இப்ப பிற மொழியாளர்கள் பிற இனத்தவர்கள் பார்த்தாலும் பரவாயில்ல, அதை ஏற்றுக்கொள்ளலாம். இப்ப நம்மவர்களை அப்படி பார்த்து ஒரு ஊரம் கட்டுறது ஒரு வித்தியாசமான கண்ணோடத்துல பாக்குறதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு தெரியும் இங்க எல்லாருமே 2009 பிறகு வந்தவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில அங்க இவ்வளவு தியாகங்கள் விதிகளை செய்து கொடுத்தான் வந்தவங்க தெரியும் தானே.
அது தவிர அகதிகளாக 1983 அகதிகளாக தமிழர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களில் சிலரும் இப்பொழுது வந்திருக்க சிலரும் அகதிகளாக வந்திருந்தால் கூட தங்களை அகதிகள் என்று அடையாளம் காட்ட விரும்பவில்லை. அது ஏன்?
அது சரி, ஆனா இப்ப வந்தவர்கள் எல்லாம் அப்படி அகதிகள் அடையாளம் காட்டுறது இல்லை. ஏன்னா நாம எப்படி எங்கதான் இருந்தாலும் அகதி அகதி தானே, அதை எத்தனையாம் ஆண்டு வந்தாலும் நாங்கள் எப்பவுமே அகதிகள் தான். ஆனா அதை அவர்கள் காட்டிக்கொள்றாங்க இல்ல, என்னன்னு சொன்னா இப்ப நீண்ட காலமா இருக்கிற மாதிரியா காலச்சூழலுக்கு ஏத்த மாதிரி அவங்க தங்களை மாத்திட்டாங்களே தவிர ஆனா எப்பவும் அகதிகள் தான், அதுல மாற்று கருத்து இல்லையே. என்ன நாங்கள் இப்போ 5 வருஷ விசா 3 வருஷ விசாவில இருந்தா போல உண்மையில இங்க வந்து எங்களுக்கு நிரந்தர பதிவிட உரிமைன்றது இல்லாததால நாங்கள் எங்களை முன்னோக்கி நகர்த்த முடியாத ஒரு நிலைமையில நாங்க இருக்கிறோம். இந்த எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாம இருக்கு. அப்படி இருந்து கூட எங்களால முடியுமா வரைக்கும் முயற்சி செய்து இப்ப எங்கட சொந்த முயற்சியில நான் இப்படி இருக்கிறமே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. என்ன எங்களால எதுவுமே செய்ய முடியல. ரெஸ்டோர் நடத்துறேன்னு சொல்லிட்டு போய் பேங்க்ல ஒரு கடன் கேட்க முடியாது, என்ன தர மாட்டாங்க எங்களை விசாக்கு.
இவ்வளவு தடைகளையும் மீறி நீங்கள் நம்பிக்கையுடன் செயல்படுகிறீர்கள். ஆனால் இந்த நம்பிக்கை இல்லாமல் சிலர் சோர்ந்து போய் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் கூறக்கூடிய அறிவுரை என்ன?
நிறைய பேர் இருக்கிறாங்க இப்ப எங்களை போல செய்யற அளவுக்கு துணிச்சல் உள்ளாக முயற்சி உள்ளவங்க இருக்கிறாங்க. ஆனா சில பேர் சூழ்நிலைதான் அதை தடுக்குது. எப்படி உண்மையிலேயே நிரந்தர ஒரு விசா இல்லாம நாம எப்படி இங்க ஒண்ணு முடியும், நாளைக்கு எங்களுக்கு என்ன நடக்கும் எது நடக்கும் என்ற ஒரு தீர்மானம் இல்லாம செய்யாம இருக்கிறாங்களே தவிர அதுக்காக நாங்கதான் மட்டும் செய்யறோம். நிறைய பேர் செய்யக்கூடிய தகுதி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆனா அவர்கள் தன்னுடைய விசா நிலைமையில கருத்தில் கொண்டு அதுகளை முயற்சி செய்தாம இருக்கிறாங்க. உண்மையிலே அண்மையில போட்டுல வந்தவர்கள் அதிகமா பொருளாதார ரீதியா நல்ல மேம்பட்ட நிலையில இருக்கிறாங்க. அவங்க இங்க செய்யாதையும் நாட்டுல முதலீடுகளை செய்து நாட்டுல பெரிய ஒரு இதை செய்து கொண்டு தங்களோட பின் புலத்தை வளப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறாங்க.
மிக்க நன்றி நவேசன், உங்களது வார்த்தைகள் மற்றவர்களுக்கும் உற்சாகம் தரும் என்று நம்புகிறோம்.
நன்றி.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.